தென்றல் ஆகஸ்ட் 2011 இதழ். ஹூஸ்டனிலிருந்து சந்திரமொழி அவர்கள் எழுதியுள்ள குறுநாவல் சில மாற்றங்கள். மாற்றம் 3. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இதுவரை பிரபல மருந்து கம்பெனியில் அதிகாரியாக வேலை பார்க்கும் சீனிவாசன் வேலை நிமித்தமாக நியூயார்க் வருகிறான். வழியில் நண்பன் தினேஷ் வீட்டில் நியூஜெர்சியில் ஒரு நாள் தங்குகிறான். தினேஷ் வேலை இழந்து தனது நண்பன் ரங்கனுக்கு ஸ்ரீ கம்பெனியில் வேலை வாங்கித்தர வேண்டுகிறான். ரங்கனின் தகுதிகளை பார்க்கும் ஸ்ரீ அவனுக்கு நிச்சயம் வேலை தருவதாக சொல்கிறான். ஆனால் ரங்கனின் புகைப்படத்தையும் அவன் சொந்த விவரங்களையும் பார்த்ததும் மனதை மாற்றிக்கொள்கிறான். தன் சிறு வயதில் ஆறாத காயத்தை அழித்து வாழ்நாள் முழுதும் மறக்க முடியாமல் செய்த ரங்கன் இவன்தான் என்று அடையாளம் கண்டதும் தன் சிறு வயது நிகழ்வுகளை மனதில் ஓட்டுகிறான். ரங்கன் ஏற்படுத்திய ஆறாத காயம் என்ன? அந்த காயத்துக்கு மருந்து என்ன? மேலே படியுங்கள். 10ஆம் வகுப்பு ஆரம்பித்த முதல் நாள் எல்லாம் மங்களகரமாக ஒரு பெரிய மிஷனுக்கு தயாராவது போன்ற பரபரப்புடன் இருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து, சரஸ்வதி நமஸ்துபியம் எல்லாம் முடிந்ததும் ரங்கனின் அப்பா கரஸ்பாண்டன்ட் குப்புராஜும் தலைமை ஆசிரியரும் நன்றாக படிப்பது, 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாங்குவதன் அவசியம் ஆகியவை பற்றி பேசினார்கள். தலைமை ஆசிரியர் எங்கள் வகுப்பை பார்த்து, இந்த வருஷம் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை ஒரே வகுப்புல போட்டிருக்கோம், மற்ற வகுப்புகளை விட அதிகம் பயிற்சி கொடுக்க போறோம், உங்களில் ஒருத்தராவது மாநில அளவுல நல்ல மதிப்பெண் வாங்கணும், இந்த கூரை கொட்டகை பள்ளிக்கூடம் அப்பதான் பிற்காலத்துல கல்கட்டடமா மாறும், பெருசா வளரும், சேட்டையெல்லாம் விட்டுட்டு கவனமா படிங்க என்றார். இந்த பிடிகளின் பின்னால் எக்கச்சக்கமான தூக்கம் கெடுக்கும் பரீட்சைகளையும் முட்டி ஒழிக்கும் வீட்டு பாடங்களையும் கரைந்து போகும் விளையாட்டு பிள்ளை பருவத்தையும் மனக்கண்ணில் பார்த்து மற்ற மாணவர்கள் பிரமித்து நின்ற போது, கண்டிப்பா ஸ்டேட் ரேங்க் வேன் வாங்குவேன் சார் என்று ரங்கன் கை தூக்கினான். ஈன்ற பொழுதின் பெரிது வந்து பெருமையாக பார்த்த அவன் அப்பாவிடம் தலைமை ஆசிரியர், யாரு புள்ள இது, கண்டிப்பா செய்யும் என்று ஆமோதித்து தலையாட்டினார். வகுப்பு கலையும் போது ரங்கன் எத்தனாவது ரேங்க் வருவான் என்பதுதான் பேச்சாக இருந்தது. எவருக்கும் அவன் ரேங்க் வாங்குவதில் சந்தேகமில்லை. இந்த சூழ்நிலையில் நானும் முனைந்து படித்தேன். வகுப்பில் ஆசிரியர்கள் கேள்வி கேட்டால் அதுவரை ரங்கனே பெரும்பாலும் பதில் சொன்ன நிலை மாறி நானும் நன்றாக பதில் சொன்னேன். எங்கள் மாணிக்கம் சார் 3 வாரங்களிலேயே நான் முனைப்பாக படிப்பதைக் கண்டு உற்சாகப்படுத்தினார். வகுப்பிலேயே ஒரு நாள், நம்ம வகுப்புல ரங்கனும் சீனுவும் இப்படியே படித்தால் நல்ல மதிப்பெண் வாங்க வாய்ப்பிருக்கு என்று சொல்லிவிட்டார். ரங்கன் அதை ரசிக்கவில்லை. அவனோடு என்னை சேர்த்து சொன்னதை அவமானமாக எடுத்துக்கொண்டான். மறுநாள் மாணிக்கம் சார் வகுப்புக்குள் நுழையும் முன்பு கரும்பு கடித்து துப்பிய சக்கையை அவரது நாற்காலியில் கிடந்தது. எப்பவும் அமைதியாக வாப்பா போப்பா என்று மாணவர்களை மரியாதையாக நடத்தும் மாணிக்கம் சார் கொதித்து விட்டார். எவன்டா அந்த ஈனமான காரியத்தை செஞ்சது, வாத்தியார் அவமானப்படுத்துறதா நினைச்சு உன் தரத்தை தாழ்த்திக்கிற, இத்தையா நான் கத்துக் கொடுத்தேன், இங்க துப்பி இருக்கிற எச்சி சக்கைக்கும் இந்த இத்த செஞ்ச மட்டி பயலுக்கும் வித்தியாசம் இல்ல, காலையில வகுப்பு கூட்டின பிறகு நீங்கள்லாம் தானே உள்ள வந்திருக்கீங்க, உங்கள யாரோ தான் இதை செஞ்சிருக்கணும், யாருன்னு சொன்னா தப்பி நீங்க இல்ல, இன்னைக்கு பாட நேரம் பூரா மொத்த பழ பிள்ளைகளும் வெளியில வெயில முட்டி போடணும். எல்லாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். யாரும் ஒன்றும் சொல்ல முன்வராத நிலையில் வேறு வழியில்லாமல் சதையை கிழிக்கும் சரளை மண்ணில் பளிர் வெயிலில் முட்டி போட்டோம். அன்று மதிய உணவு வேளையில் ரங்கனிடம் பேச நேரம் பார்த்தேன். அவன் தனியாக மாட்டவே இல்லை, வேறு வழியில்லாமல் மற்ற மாணவர்கள் இருக்கும் போதே பேசினேன். ரங்கா, நான் கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே, தோ அங்க புளிய மரத்தாண்ட போய் பேசு தனியா. என்னாண்ட ஏன் கேக்குற? பெரிய ஹாசியத்தை கேட்டது போல் மற்ற மாணவர்கள் கிக்கி கி என்று சிரித்தார்கள். மத்தவங்க முன்னாடி பேச வேணாம்னு பார்த்தேன், அந்த கரும்பு சக்கையை மாணிக்கம் சார் நாற்காலியில இன்னைக்கு காலையில போட்டது நீதான், எனக்கு தெரியும், கூட படிக்கிற பையனை மாட்டி விடக்கூடாதுன்னு சும்மா இருந்தேன். ஆனா இனி இப்படி இன்னொரு சேட்டை பண்ணினா வாத்தியார்கிட்ட சொல்லிடுவேன், உன்னால நாங்க தண்டனை வாங்கிட்டு பாடம் இழக்க முடியாது. ஐயோ, பயப்படுவது மாதிரி 2 கைகளை மார்புக்கு குறுக்கே ஒடுக்கி கொண்டு, நீ பாத்தியா நான் பண்ணினத, பெருசா பேச வந்துட்ட, வாத்தியார்கிட்ட சொல்லுவேன், சிவாஜி கிட்ட சொல்லுவேன், மிரட்டி நான் பயந்துருவோமா? எனக்கு தெரியும் நீதான் பண்ணின, ஊர்ல இந்த நேரத்துல கரும்பு எங்கேயும் கிடைக்காது, உங்க வீட்டு தோட்டத்துல மட்டும்தான் இருக்கு, தவிர உன் சைக்கிள் நிறுத்துற இடத்துல கரும்பு சக்கை பார்த்தேன். அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து சொன்னேன், கண்டுபிடிச்சிட்டாடா சிஐடி சங்கரு, கரும்பு எங்க வீட்டுல இருந்தா நான் தான் சக்கையை போட்டிருப்பேனா, உங்க அப்பா பேங்க்ல வேலை செய்யறாருன்னா ஊர்ல உள்ள பணமெல்லாம் உண்ணிதா? கள்ளத்தனமா பார்வையை தாழ்த்தி கொண்டு அதே நேரம் மாட்டிக்கொண்டு அவமானத்தை தாங்க முடியாமல் ஏடா கூடமாக திருப்பி பேசினான். வேணாம் ரங்கா, நீ நல்லா படிக்கிற, அதில் கவனம் செலுத்து, எங்களையும் படிக்க விடு. உனக்கு நான் நல்லா படிக்கிறது போட்டி மாதிரி தெரிஞ்சா நீ அதை விட நல்லா படித்து உன் திறமையை காட்டு. என்னை ஏன் வெறுக்கிறேன்னு தெரியல. உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பையனோட ஒரே வகுப்பில் இருக்கிறதால நான் எவ்வளவு மனப்பா படிக்க முடியறது தெரியுமா? ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாது தம்பி என்று தென்கொட்டையில் பார்த்த உத்தமபுத்தன் வசனத்தை கட்டைக்குரலில் கைகளை கசக்கி பேசிவிட்டு, நீ எனக்கு போட்டியா ஏதோ ரெண்டு மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வாத்தியார் தட்டி கொடுத்தா பெரியசா சாதனை பண்ணிட்டு தான் நினைப்பா? இதுவரை எல்லாத்திலையும் எப்பவும் நான் முதல் வர்ற கால் பரீட்சையில் அதை நிரூபிக்கிறேன். இப்ப பொத்திக்கிட்டு போ என்று வாய் பொத்தி அபிநயித்தான். நான் ஒரு தீர்மானமாக திரும்பி நடந்தேன். ஏ சீனி சீனி, வேகமா போ, எறும்பு தூக்கிக்கிட்டு போயிட போகுது. சீனி சீனி, வேலையை பார்த்து போ நீ என்று பாட்டு பாடினார்கள். மாணவர்கள் இறுக்கமாக உட்கார்ந்திருந்தார்கள். கால் பரீட்சையை விடைத்தாள்கள் திருத்தி மாணிக்கம் சார் மேஜையில் ஜீனி பூதம் மாதிரி எங்களை வெறித்தது. அடித்தும் போடலாம், ஆளையும் அசத்தலாம். ஒழுங்காக எழுதியவர் எழுதாதவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நகத்தை கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம். எல்லா பழப்புள்ளைகளும் நல்லாவே செய்திருக்கீங்க ரெண்டு பேரை தவிர என்று நிறுத்தி கனைத்து கொண்டு, அந்த இரண்டு பேர் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க, முதல்ல அவங்கள கூப்பிடுறேன். ரங்கன் 467 மார்க், அறிவியலை தவிர மற்ற எல்லா பாடத்திலேயும் முதல் மார்க். அடுத்த முறை அதுலேயும் நல்லா வாங்கணும். ரங்கன் பெருமையாக எழுந்து நின்றான். எல்லோரும் கைதட்டினோம். சீனிவாசன் அறிவியல் பாடத்தில் முதல் மார்க் 100க்கு 100. மற்ற பாடங்களில் ரங்கனை விட 1-2 கம்மி. மொத்தம் 480 மார்க். வகுப்பிலேயே முதல். எப்பவும் இது போலவே படிக்கணும். ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் வகுப்பு உறைந்து பின் எல்லோரும் பெரும் ஆரவாரம் செய்தார்கள் ரங்கனை தவிர. அன்றிலிருந்து வகுப்பில் மாணவர்களுக்கிடையான சமன்பாடு மாறத் தொடங்கியது. எனக்கு பின்னால் ஒரு கும்பல் சுற்றத் தொடங்கியது. என்னோடு சேர்ந்து படிக்கவும் இருக்கவும் விரும்பினார்கள். பள்ளிக்கு வெளியிலும் நான் ஒரு நண்பர்கள் சங்கம் ஆரம்பித்து மாதம் 1 ரூபாய் சந்தா கட்டினால் ஷட்டில் காக், பூப்பந்து, கேரம் எல்லாம் விளையாட ஏற்பாடு செய்தேன். அப்பா சென்னையிலிருந்து பந்து ராக்கெட் எல்லாம் வாங்கி வந்து உற்சாகப்படுத்தினார். ரங்கனின் பொறாமைத்தையை போல என்னை சுற்றி நண்பர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. பொறுக்காமல் ரங்கனும் போட்டி சங்கம் சந்தா இல்லாமல் இலவசமாக ஆரம்பித்து கிரிக்கெட் கால்பந்து எல்லாம் விளையாடினார்கள். பொம்பளை விளையாட்டு விளையாடுறவங்கெல்லாம் அங்கே போங்க, ஆம்பளை விளையாட்டு விளையாடணும்னா இங்கே வாங்க என்று பகிரங்கமாக ஆள் பிடிக்க தொடங்கினான். அரையாண்டு தேர்வில் ரங்கன் முதல் ரேங்க் வாங்கினான். என்னை விட 4 மதிப்பெண்களே அதிகம். ஆனால் அவன் அன்று அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் முதல் மார்க் வாங்கிய சந்தோஷத்தை விட நான் வாங்கவில்லை என்பதுதான் அதிக சந்தோஷம் தந்தது என்பது அப்பட்டமாக தெரிந்தது. இந்த நேரத்தில் மதுரைக்கு அந்த வருட பள்ளி சுற்றுலா ஏற்பாடானது. பள்ளி சுற்றுலா என்பது வாழ்க்கை மாதிரி இன்பமும் துன்பமும் கலந்தது. பாடங்களிலிருந்து விடுதலை, இறுக்கமான ஆசிரியர் மாணவன் சூழலிலிருந்து நண்பர் போல ஆசிரியரோடு பழக வாய்ப்பு, கோஷா போட்டு தனி அந்த புறம் மாதிரி வைக்கப்பட்டிருக்கும் மாணவிகளும் வருவது எல்லாம் இன்பம். சுற்றுலாவுக்கு பிறகு எனது இனிய சுற்றுலா பற்றி 4 பக்கங்களுக்கு கட்டுரை வரைக என்று ஆசிரியர் சொல்வது துன்பத்தில் எல்லாம் துன்பம். அனுபவிக்கும் எல்லாவற்றையும் பிணவரியில் கூறு போடுவது போல் கட்டுரை வரைந்து பாகம் குறித்து மதிப்பெண் வாங்குவது துன்பத்தில் எல்லாம் பெரிய துன்பம். இந்த சுற்றுலாவை எப்படியும் பயன்படுத்தி ரங்கனோடு எனக்கு ஏற்பட்டிருக்கும் மோதலை சரி செய்ய நினைத்தேன். சுற்றுலா அன்று ஒவ்வொரு மாணவனும் இன்னும் ஒரு மாணவனோடு கைகோக்க வேண்டும். சுற்றுலா முடியும் வரை பிரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும். ஆசிரியரின் சுமையை குறைக்கும் அதே நேரம் மாணவர்களுக்கு பொறுப்பு கற்றுத்தரும் படி சிஸ்டம் கண்ணனூர் கிராமத்திலும் இருந்தது. நான் ரங்கனின் கைகளை பிடித்து என் சுற்றுலா நண்பனாக தேர்ந்தெடுத்தேன். மாணிக்கம் சார் மகிழ்ந்து சரி சொன்னதால் ரங்கனால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. வினோதமாகவும் வெறுப்பாகவும் என்னை பார்த்து கொண்டே பேருந்தில் ஏறினான். ரங்கனுக்கு பிடித்த கடலை மிட்டாய் எள்ளுருண்டை எல்லாம் தந்தேன். ஆச்சரியமாக ஆனால் ஆவலாக சாப்பிட்டான். ரங்கா, இன்னிலேந்து நீயும் நானும் நண்பர்கள். நமக்குள் சண்டை வேண்டாம். எப்படி நீ அரையாண்டு தேர்வில் நல்ல படிச்சு முதல் மார்க் வாங்கினியோ அதே போல நாம் ரெண்டு பேரும் முனைப்பா படிக்கலாம். நம்மள யார் நல்ல ரேங்க் வாங்கினாலும் நம்ம ஸ்கூலுக்கு தானே பெருமை. எனக்கு உன் நிலைமை புரியுது. இது உன் ஊர், நீ எப்பவும் முதல் மாணவனாக இருந்த இடம். நான் திடீர்னு அந்த இடத்தை பறிச்சது உனக்கு தாங்க முடியலை. ஆனால் இதனால நீ உன் திறமையை இன்னும் வளர்த்துக்க முடியுது. பார்த்தா நான் மோசமா தெரிய மாட்டேன். ஆதரவாக அவன் கைகளை பிடித்து சொன்னேன். என்ன சொல்ற சீனி? தனிந்த குரலில் கேட்டான் ரங்கன். யோசிச்சு பாரு, எப்பவும் 400-420 மார்க் தானே நீ வாங்குவே. என்னோட போட்டி போட்டு படித்ததில் 470-480 வாங்குற. இப்படியே படித்தா நீ நிச்சயம் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கலாம். என்னோட போட்டி போட்டு பசங்க விளையாட இப்போ ஒரு நல்ல சங்கம் ஆரம்பிச்சிருக்க. நான் உன் ஃப்ரெண்டாக இருக்க ஆசைப்படுறேன். உன்னோடு சேர்ந்து என்னோட திறமையையும் வளர்த்துக்க ஆசைப்படுறேன். நீ சொல்றது சரிதான். நீ வழியில குறுக்கிடாட்டா நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்க ஆட்சேபனை இல்லை. எனக்கு அவன் சொன்னது புரியவில்லை. ஆனாலும் ஏதோ இந்த மட்டும் பகையை மறந்தானே என்று சந்தோஷப்பட்டு கை குலுக்கினேன். அந்த சந்தோஷம் சுற்றுலா முடியும் வரை கூட நீடிக்காது என்று எனக்கு தெரியவில்லை. விதி தனலட்சுமி வடிவில் விளையாடியது. மாற்றங்கள் தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.